I want you to turn to 1 John chapter 2.
1 John 2nd adhigaram.
Sometimes we blame everything on the devil.
சில நேரங்களிலே நாம் எல்லாவற்றையுமே எல்லா காரியத்திற்காகவும் சாத்தானை நாம் குறை கூறுகிறோம்.
If you lost your voice, devil did it.
உடைய குரல் வளம் போய்விட்டது, சாத்தான் தான் காரணம்.
No, not the devil.
பிசாசு அல்ல.
It's my own fault.
என்னுடைய தவறு தான்.
I shouldn't stand in the cold too much.
பனிலே நான் ரொம்ப நேரம் நின்று பேசிக்கொண்டிருந்தேன், அப்படி செய்திருக்க கூடாது.
Particularly when we are old.
அதுவும் குறிப்பாக வயது சென்ற பிறகு அப்படி செய்யக்கூடாது.
You must remember that.
நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
When you get sick, don't blame the devil.
நீங்கள் வியாதிப்பட்டால் பிசாசை குறை கூற வேண்டாம்.
Many sicknesses are because there is a curse on this earth.
இந்த பூமியிலே ஒரு விதமான சாபம் இருக்கிற அப்படினாலே தான் அநேக வியாதிகள் வருகிறது.
That's why we sweat.
ஆகவே தான் வேர்க்கிறது.
That's why we get sick.
ஆகவே தான் நோய்வாய்ப்படுகிறோம்.
And that's why we die.
ஆகவே தான் மரிக்கிறோம்.
And it is not the devil who cursed the earth, it was God in Genesis 3 who cursed the earth.
இந்த பூமியை சபித்தது சாத்தான் அல்ல. ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் தான் இந்த பூமியை சபித்தார்.
Jesus died for our full redemption, including our body.
நம்முடைய முழு மீட்புக்காகவும் நம்முடைய சரீரம் உட்பட இயேசு மரித்தார்.
But we'll get a new body only when he comes.
நாம் மீண்டும் உயிர்த்தெழும்பொழுது நமக்கு அந்த புதிய சரீரம் கிடைக்கும்.
Till then, we have to live with this old body.
அதுவரை இந்த பழைய சரீரத்திலே தான் நாம் வாழ வேண்டும்.
And we must be careful.
நாம் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும்.
I remember when I was younger and I used to ride a scooter.
நான் இளைஞனாய் இருந்தபொழுது ஸ்கூட்டர் ஓட்டுவேன்.
I rode a scooter for about 45 years.
45 ஆண்டு காலமாக நான் ஸ்கூட்டரை பயன்படுத்தி வந்தேன்.
But God protected me from serious accident.
ஆனால் சிறிய விபத்துகளிலிருந்து தேவன் தான் பாதுகாத்தார்.
And I never hurt anybody else in any accident.
எந்த ஒரு வேறு யாரையும் நான் என்னுடைய விபத்தினாலே காயம் உண்டாக்கவில்லை.
But sometimes I would have a small fall.
சில சமயத்தில் நான் விழும்பொழுது
and I would hurt a little bit on the knees or somewhere.
முழங்காலிலே கொஞ்சம் காயம்படும்.
But I had the habit of always judging myself even for a small thing.
சிறு காரியம் நடந்தாலும் என்ன நானே யோசித்து பார்ப்பேன், ஆராய்ந்து பார்ப்பேன், நியாயம் தீர்ப்பேன்.
Lord, why did that happen?
ஆண்டவரே, இந்த சிறு விபத்து ஏன் நடந்தது?
I can't say the devil pushed me off the scooter. He can't do that.
பிசாசு தான் என்னை ஸ்கூட்டர்ல இருந்து தள்ளினான் என்று நான் சொல்ல மாட்டேன், அதை நான் நம்பவும் மாட்டேன்.
He cannot touch me.
அவன் என்னை தொட முடியாது.
You must remember that.
அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
You belong to Jesus Christ.
நீங்கள் இயேசுக்கு சொந்தமானவர்கள்.
There's a wall of fire around you.
உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கிறது.
And just like in the jungles, if there are lions and tigers, you have a wall of fire, they cannot come inside.
சில சமயத்திலே அடர்ந்த காடுகளுக்குள்ளாக மனிதர்கள் செல்லுவார்கள், அவர்களை சுற்றிலும் அக்னி எரியும், சுற்றிலும் நெருப்பு மூட்டி விடுவார்கள். ஆகவே சிங்கம் புலிகளை உள்ளே வர முடியாது.
They put some wood and a fire around them so that the animals can't come in.
அங்கே சுற்றிலும் மரங்கள் எல்லாம் வைத்து எரித்து கொடுப்பார்கள். ஆகவே எரித்து கொடுப்பார்கள், காட்டு விலங்குகள் உள்ளே வர முடியாது.
So there's a wall of fire around about you if you've given your life to Christ.
அதே போல உங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் அக்னி மதில் இருக்கிறது, உங்களை பாதுகாக்கிறது.
So don't blame the devil for everything.
ஆகவே எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் சாத்தானை குறை கூற வேண்டாம்.
We give too much credit to the devil.
நாம் அதிகபட்சமாக சாத்தானுக்கு நாம் மதிப்பையும் நன்மதிப்பை கொடுக்கிறோம்.
He did this and he did that and he did the other thing.
சாத்தான் தான் இதை செய்தான் என்று சொல்லி அவனுக்கு நாம் வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறோம்.
The electricity goes, the devil did that.
திடீரென்று மின்சாரம் ரத்தானால் சாத்தான் தான் செய்தான்.
No, it's not the devil. It's some fuse tripped or something like that. Don't say devil did.
சாத்தான் அல்ல, அங்கே அதிகபட்சம் கரண்ட் நீங்கள் பயன்படுத்தினால ஏதோ ஃபியூஸ் கேரியர் போய்விட்டது.
One of the things I have learned through the years is not to keep saying Satan did this and Satan did that.
அவ இவ்வளவு ஆண்டுகளாக நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிற பாரம் என்னவென்றால், எதற்கெடுத்தாலும் சாத்தான் தான் செய்தான் என்று சொல்லக்கூடாது.
I know God allows Satan to do some things.
சில காரியங்களை செய்வதற்கு சாத்தான் செய்வதற்கு தேவன் அனுமதிக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன்.
Who killed Job's children and property and brought sickness into his body?
யோபுனுடைய பிள்ளைகளை கொன்றது யார்? அவனுடைய சொத்துக்களை இழக்க செய்தது யார்? யோபுனுடைய சரீரத்திலே வியாதியை கொடுத்தது யார்?
That was the devil.
அது பிசாசு.
But God opened the door, opened that wall of fire and said, okay, you can go and do it.
ஆனால் தேவன் தான் அந்த அக்னி மதலே ஒரு திறப்புண்டாக்கி சாத்தானை இப்பொழுது நீ உள்ளே போலாம் என்று சொன்னார்.
So one of the great things we must remember is that Satan was defeated on the cross.
ஆகவே நாம் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் சாத்தான் கல்வாரி சிலுவிலே தோற்கடிக்கப்பட்டான்.
And I know sometimes God has opened that wall around me and allowed Satan to come. I know that.
சில சமயத்திலே தேவன் அந்த சுவற்றை திறந்து விட்டு சாத்தான் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கிறார். அதை நான் அறிந்திருக்கிறேன்.
One day I was talking to my 7-year-old grandson.
ஒரு நாள் என்னுடைய 7 வயது நிரம்பிய பேரனோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன்.
He's already read the whole picture Bible, Genesis to Revelation.
படம் உள்ள அந்த வேதாகமம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஏற்கனவே 7 வயதாக இருந்து வாசித்து முடித்து விட்டான்.
So he asked me a question.
அவன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான்.
He said, "Grandpa, why does God allow Satan to exist when he is doing so much harm?"
Tata, Satan evlovo theeme seigirane, yen devan avanai innumai adu anumadhikka vendum?
So I'm excited when a 7-year-old asks me such a question.
Ezhu vayadu paiyan ipdi potta kelvi ketpadan enak theriyavillai.
I said, "Okay, I'll tell you."
Inge paar naan solugiren.
See, if we want to be strong,
naam வலிமையானவர்களாய் மாற வேண்டுமானால்
physically
சரீர பிரகாரமாக நமக்கு சக்தி தேவையானால்
we have to do two things.
நாம் ரெண்டு காரியம் செய்ய வேண்டும்.
We must eat food.
ஒன்று நாம் சாப்பிட வேண்டும்.
And we must do exercise.
இரண்டாவது நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும்.
If you only eat food you'll become fat.
சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் குண்டாய் கொண்டே போவோம்.
Do you know the difference between being fat and strong?
உடல் பருமனாய் இருப்பதற்கும் உடல் வலிமையாய் இருப்பதற்கும் வித்தியாசம் தெரியுமா?
A fat person can be very weak.
ஒரு ஆள் பார்த்தா குண்டா இருக்கலாம், ஆனா ரொம்ப பலவீனமானவரா இருக்கலாம்.
You can touch him, he'll fall down.
அவர் தொட்டாலே போடும் புழுக்கடிக்கு பயவுள்ள போல
விழுந்துடுவான்.
வலிமையான ஆள்,
you can't push him down like that.
அவரை அவ்வளவு எளிதாக நாம் தள்ள முடியாது.
So along with eating food we must do exercise.
ஆகவே நாம் சாப்பாடு சாப்பிடுகிறோம், அதோடு கூட உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும்.
So spiritually also,
ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட,
if you only read the Bible,
நீங்கள் வேதத்தை மட்டும் வாசித்துக் கொண்டிருந்தால்
you'll be fat.
நீங்கள் உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில குண்டாகி கொண்டே போவீர்கள்.
But very weak.
ஆனால் பலவீனமாய் இருப்போம்.
Your head will be full of knowledge.
உங்களுடைய தலை அறிவினாலே நிரந்திருக்கலாம்.
If you want to be strong,
நீ பலமுள்ளவனா இருக்க வேண்டுமானால்
you have to have some battle experience.
உனக்கு யுத்த ஒரு பயிற்சி தேவை.
So who will fight with us?
நம்மோடு கூட யார் சண்டை போட முடியும், யுத்தம் பண்ண முடியும்?
God is not going to fight with us.
தேவன் நம்மோடு கூட யுத்தம் பண்ண முடியாது.
He comes to support us.
அவர் நம்மை தாங்க முடியா வருகிறார்.
So he allows the devil to exist.
ஆகவே சாத்தான் இருப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறார்.
To fight against us.
நம்மோடு கூட யுத்தம் பண்ண முடியாக.
So that we can fight against him and become strong and not fat.
நாமும் அவனோடு கூட யுத்தம் பண்ணி வலிமையானவர்களாய் மாற முடியும், குண்டாக அல்ல.
So I told my grandson, isn't it good that Satan is there?
ஓஹோ, சாத்தான் இப்ப இருப்பது நல்லதல்லவா என்று என்னுடைய பேரனை பார்த்து கேட்டேன்.
He said, "Yes, then I'm going to resist him always."
நான் இனிமேல் இருந்து நான் சாத்தான் எதிர்க்க போகிறேன் என்று சொன்னான்.
So I want to say that to all of you.
எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
That is why God allows the devil to exist.
ஆகவே தான் தேவன் சாத்தான் இருக்கும்படியாய் அனுமதித்திருக்கிறார்.
But everything that happens is not from the devil.
அவன் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே சாத்தான் தான் செய்தான் என்று நாம் சொல்ல முடியாது.
If you trip on a banana skin and fall down, that's not the devil.
வாழைப்பழ தோலில் காலை வைத்து வழுக்கி விட்டு விழுந்தால் அது சாத்தான் இல்ல.
It is you are careless, you are not looking properly.
நீங்கள் கவனக்குறைவாய் பார்க்காமல் அது மேலே காலை வைத்து விட்டீர்கள்.
If you fail in your exam,
பரீட்சையில் தோற்று போனீர்கள்.
Don't say the devil made me fail.
சாத்தான் தான் என்னை ஃபெயில் ஆக்கி விட்டான் என்று நீங்க சொல்ல கூடாது.
You did not study, that is why you fail.
நீங்கள் சரியாக படிக்கவில்லை, அதுதான் காரணம்.
It's very easy to blame the devil.
எளிதாக எதற்கெடுத்தாலும் சாத்தானை நாம் குறை சொல்லிவிடலாம்.
Blaming other people started in Eden.
மற்றவர்களை குறை சொல்லுவது என்பது ஏதேனிலே ஆரம்பித்தது.
This wife gave me the fruit to eat, Adam said.
இந்த மனைவிதான் இந்த பழத்தை எனக்கு சாப்பிட கொடுத்தாள் என்று சொல்லி ஆதாம் பாவம் செய்தான்.
Some people blame God.
சிலர் தேவனையே குறை சொல்வார்கள்.
Adam also blamed God.
ஆதாமும் தேவனை குறை செய்தான்.
You only gave me such a bad wife.
இப்படிப்பட்ட கெட்ட மனைவி நீங்கள் தானே கொடுத்தீர்கள்.
There are people today also who say that.
நாம் சில சமயத்தில் அப்படி சொல்லலாம்.
They make their own choice and marry somebody.
தாங்களாகவே ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்து கொண்டு திருமணம் செய்கிறார்கள்.
Then afterwards they say, God, you only chose her for me.
அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் நீங்க தானே கொடுத்த மனைவி என்று சொல்கிறார்கள்.
You chose her, God didn't choose her.
நீங்கள் தானே தெரிவு செய்தீர்கள், தேவன் உங்களுக்காக தெரிவு செய்யவில்லை.
So one of the habits, if you want to overcome Satan,
சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால்
stop blaming anybody.
சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால் ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
So 1 John 2
குறை சொல்லுவதை நிறுத்த வேண்டும்.
1 John 2
1 யோவான் 2 ஆம் அதிகாரம்.
Twice it says about young people.
வாலிபர்களை குறித்து இரண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது.
1 John 2:13.
1 யோவான் 2:13.
We'll start with 12 to 14.
13 14 வசனங்கள்.
12.
12 வசனம்.
Little children.
பிள்ளைகளே.
13.
13 ஆம் வசனம்.
Fathers.
பிதாக்களே.
Young men.
வாலிபரே.
Verse 14.
14 ஆம் வசனம்.
Fathers.
பிதாக்களே.
Young men.
வாலிபரே.
Children.
பிள்ளைகளே.
So there are 3 stages in spiritual growth.
ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 3 நிலைகள் காணப்படுகிறது.
This doesn't have to do with physical age but spiritual age.
இந்த வாக்கியங்கள் சரீர பிரகாரமான வயதை குறித்து சொல்லப்பட்டதல்ல, ஆவிக்குரிய வயதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
You can be 60 years old and be a child spiritually.
உனக்கு 60 வயதா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில சமயம் குழந்தையாக இருக்க முடியும்.
And you can be 30 years old and a spiritual father.
அதற்கு மாறாக நீ 30 வயது உடையவனாக இருக்க முடியும், அதே சமயத்தில் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க முடியும்.
So this is not physical age.
ஆகவே இங்கு சொல்லப்பட்டது சரீர பிரகாரமான வயது அல்ல,
spiritual age.
ஆவிக்குரிய வயது.
You're born again, you're a child.
மறுபடியும் பிறந்த உடனே நீ ஒரு குழந்தை.
If you eat and do exercise,
நீ சாப்பிடவும் செய்து அதே சமயத்தில் உடற்பயிற்சியும் செய்தால்,
that means you read the Bible and resist temptation.
அதனுடைய பொருள் என்னவென்றால், வேதத்தையும் வாசித்து சாத்தானை சோதனைகளை எதிர்ப்பது.
You will grow and you'll become a young person.
நீ வளர்ந்து இப்பொழுது வாலிபனாய் மாறுகிறாய்.
And if you keep on doing that, you'll grow and become a spiritual father
or mother. செய்து கொண்டே இருந்தால் ஆவிக்குரிய தகப்பனாகவோ ஆவிக்குரிய தாயாகவோ மாறுவீர்கள்.
God wants you to keep growing.
ஆகவே நீங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
But when you are young, you are not yet ready to be a father.
ஆனால் வாலிபனாய் இருக்கும் பொழுது இன்னமாய் ஆவிக்குரிய தகப்பன் என்ற நிலைக்கு நீங்கள் வரவில்லை.
But if you were born again some years ago,
சில ஆண்டுகள் முன்பதாக மனம் திரும்பி இருக்கிறீர்கள்,
you should be at the second stage of a young person.
இப்பொழுது இந்த வாலிபன் என்றதான இரண்டாவது நிலைக்கு நீங்கள் வந்திருக்க வேண்டும்.
Physically you just keep growing and you become a young person without doing anything just because of the years pass by.
சரீர பிரகாரமாக நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், வருஷங்கள் உருண்டு ஓட ஓட நீங்கள் வாலிபராய் மாறி விடுகிறீர்கள்.
But spiritually, even though you were born again when you are 12 years old,
ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த மட்டில் 12 வயதில் நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தாலும்,
you can become 60 years old and still a child.
60 வயதாகி இன்னும் குழந்தையாக இருக்க முடியும்.
I've seen people like that.
அதுபோல மக்களை நான் பார்த்திருக்கிறேன்.
They have not grown.
அவர்கள் வளரவில்லை
spiritually.
ஆவிக்குரிய வாழ்க்கையில்
they have grown in years.
அவர்கள் வருஷங்கள் கடந்து விட்டது.
But they have not studied God's word.
தேவனுடைய வார்த்தையை படிக்கவில்லை.
They have not resisted temptations.
அவர் சோதனை எதிர்க்கவில்லை.
And so they remain babies for years.
அவே வருஷ கணக்காக ஆவிக்குரிய குழந்தைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
You shouldn't be like that.
நீங்கள் அப்படி இருக்க கூடாது.
So what does it say about young men here?
இங்கே வாலிபர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Twice it says the same thing.
இரண்டு முறை அதே காரியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது.
Did you notice that?
கவனித்தீர்களா?
You young men, you have overcome the evil one, middle of verse 13.
13 ஆம் வசனத்தின் மத்தியிலே வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன்.
And then at the end of verse 14.
14 வசனத்தின் மத்தியிலே,
you young men, you are strong because the word of God dwells in you and you have overcome the evil one.
வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததனால உங்களுக்கு எழுதுகிறேன்.
Both cases it talks about overcoming Satan.
இரண்டு வசனங்களிலுமே சாத்தானை மேற்கொள்ளுகிறதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது.
So that is not the final stage of spiritual father.
இது ஆவிக்குரிய தகப்பனுடையதான கடைசி நிலை அல்ல.
Spiritual father is a later stage where you can help other people.
ஆவிக்குரிய தகப்பன் என்பது இன்னும் பின்னால் வரக்கூடிய காரியம். அந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை உதவி செய்கிறீர்கள்.
You have become so much like Jesus Christ.
நீங்கள் எவ்வளவு இயேசுவை போல மாற வேண்டியிருக்கிறது.
You know the Father in heaven so well.
தகப்பனை நன்றாக அறிந்திருக்க வேண்டியிருக்கிறது.
That you can help others.
மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை வரும்பொழுது தான் நீங்கள் ஆவிக்குரிய தகப்பனாய் தாயாய் மாறுகிறீர்கள்.
You are in the in between stage.
இப்பொழுது இதற்கும் இடையிலே உள்ளதான நிலைகளிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள்.
The thing you have to concentrate on is overcome the evil one.
இப்பொழுது நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய பகுதி என்னவென்றால் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும்.
The evil one puts all types of thoughts into your mind.
இந்த பொல்லாங்கன் எல்லாவிதமான எண்ணங்களையும் நம்முடைய சிந்தையிலே போடுகிறான்.
Even when Jesus was 30 years old, the devil put thoughts into his mind.
இயேசுக்கு 30 வயதா இருந்த பொழுதிலும் கூட பிசாசு இயேசுனுடைய சிந்தையிலே அவன் தன்னுடைய எண்ணங்களை விதைத்துக் கொண்டிருந்தான்.
You know, telling him turn the stones into bread.
இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும்.
Bow down to me.
எனக்கு வணங்கு, என்னை வணங்கு.
Commit suicide.
தற்கொலை செய்து கொள்.
Was Jesus tempted to commit suicide?
தற்கொலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டாரா?
Yeah, the devil told him jump from the roof of the temple.
கூரையிலிருந்து கீழே குதி என்று சாத்தான் சொன்னான்.
The temple is higher than this roof.
இந்த கூரையை காட்டிலும் அங்குள்ளதான அந்த தேவாலயத்தினுடைய கூரைகள் மிக உயரமாக இருந்தது.
Imagine what will happen if you jump from the roof.
அப்படிப்பட்ட உயர கோபுரத்திலிருந்து குதித்தால் என்ன நடக்கும் என்று எண்ணி பாருங்கள்.
Only someone who wants to commit suicide will do it. Only someone who wants to commit suicide.
ஆமாம், தற்கொலை செய்ய விரும்புகிறவர்கள் தான் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து குதிப்பார்கள்.
So do that.
அவே குதி என்று சொன்னார்.
Said no.
இல்லை.
That teaches us one thing.
இது நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது.
That bad, very bad thoughts can come even to a holy man.
மிகவும் பரிசுத்தமான மனிதனுக்கு கூட மிகவும் மோசமான எண்ணங்கள் உள்ளே வர முடியும்.
Temptation.
அதான் சோதனை.
If you reject it, you don't sin.
நீங்கள் அதை தள்ளிவிட்டால் நீங்கள் பாவம் செய்யவில்லை.
Here is a worse thought than suicide.
இங்கே பாருங்கள், மிக மோசமான எண்ணம் தற்கொலை செய்து கொள்.
Even worse than that.
அதை கூட அதைவிட மோசமான எண்ணம்.
Worship the devil.
பிசாசை வணங்கு.
Was Jesus tempted to worship the devil?
பிசாசை வணங்கும்படியாக இயேசு சோதிக்கப்பட்டாரா?
You read in Matthew 4 verse 9.
மத்தேயு 4 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிறோம்.
So what if some thought comes into your mind? Worship the devil.
ஆகவே உங்களுடைய மனதிலேயும் பிசாசை வணங்கு என்றதான ஒரு எண்ணம் வருகிறது.
Commit suicide.
அல்லது தற்கொலை செய்து கொள்.
Commit adultery.
அல்லது விபச்சாரம் செய்.
These are thoughts.
இவைகளெல்லாம் எண்ணங்கள்.
It's no sin.
அப்படி எண்ணங்கள் வருவது பாவம் அல்ல.
Reject it immediately.
உடனடியாக அதை தள்ளிவிடுங்கள்.
No, I'm not going to do that.
இல்லை, நான் செய்ய மாட்டேன்.
Some bad thought is put into your mind.
சில கெட்ட எண்ணங்கள் உங்களுடைய சிந்தையில் வந்துவிட்டது.
Say no, I don't want it.
எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லுங்கள்.
But if you keep it and enjoy it, then you sin.
ஆனால் அந்த எண்ணங்களை உள்ளே வைத்துக் கொண்டு அதிலே ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள்.
So the first lesson in overcoming Satan.
ஆகவே சாத்தானை மேற்கொள்ளுகிற முதல் பாடம்
is to recognize that temptation is not sin.
சோதனை என்பது பாவம் அல்ல.
A thought comes into your mind.
ஒரு எண்ணம் உங்களுடைய சிந்தையில் வருகிறது.
Even the worst thought can come to the most holy man.
மிக மோசமான எண்ணம் மிகவும் பரிசுத்தமான மனிதனுக்கு வர முடியும்.
Like I said, Jesus had such thoughts like
இயேசுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது.
Commit suicide, worship the devil.
தற்கொலை செய்து கொள், பிசாசை வணங்கு.
Disobey God.
தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போ.
But he rejected it.
ஆனால் இயேசு அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நிராகரித்தார்.
Get away Satan.
அப்பாலே போ சாத்தானே.
You say the same thing.
நீங்களும் அதே சொல்லலாம்.
You don't sin.
நீங்கள் அப்படி சொன்னால் பாவம் செய்ய மாட்டீர்கள்.
Somebody has put it like this.
யாரோ ஒருவர் இப்படி சொன்னார்.
You can't stop the birds from flying over your head, but you can stop them from making a nest in your hair.
குருவி தலையிலே பறந்து போவதை ஒருவர் தடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் தலையில உட்கார்ந்து ஒரு கூடு கட்டுவதை உங்களால் கண்டிப்பாக தடுக்க முடியும்.
So temptation is like the birds flying over your head. You can't stop it.
ஆகவே சோதனை என்பது உங்களை தலையை சுற்றி பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகள், பருவிகள், அதை உங்களால் நிறுத்த முடியாமல் இருக்கலாம்.
If you allow the bird to start making a nest on your hair, that you can stop.
ஆனால் அந்த பறவையே இங்கே தலையிலே கூடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அதை நீங்கள் கண்டிப்பாக நிறுத்த முடியும்.
You agree with me or not?
ஆமா இல்லையா?
Can you stop the birds flying over your hair? Over your head.
பறவை உங்கள் தலையில் கூடு கட்ட அனுமதி.
Can you stop them from flying over your head?
தலைமேலே பறக்காமல் இருப்பதற்கு நீங்கள் நிறுத்த முடியுமா?
No.
முடியாது.
Can you stop them from making a nest in your hair?
ஆனால் உங்களுடைய முடியிலே கூடு கட்டுவதை தடுக்க முடியுமா?
You're not sure.
தெரியலையா? யோசிக்கிறீங்க. கூடு கட்டுவதை உங்களால் தடுக்க முடியுமா?
So you cannot stop temptation from coming into your mind.
ஆகவே சோதனை உங்களுடைய மனதிலே வருவதை உங்களால் நிறுத்த முடியாது.
The reason I'm saying that is some people feel so condemned. Oh, such a bad thought came to my mind.
நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. சில பேர் ஐயோ இவ்வளவு மோசமான எண்ணம் மனதில் வந்துருச்சே என்று தங்களை தாங்களே குற்றப்படுத்திக் கொள்கிறார்கள்.
You can have a bad thought while you're sitting in a meeting.
நீங்கள் கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது கூட ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு வரலாம்.
If you reject it, you don't sin.
நீங்கள் அதை தள்ளிவிட்டால் நீங்கள் பாவம் செய்யவில்லை.
That bird tries to make a nest on your hair and you say no.
நீங்கள் அந்த பறவை கூடு கட்ட ஆரம்பிக்க வருகிறது, நீங்கள் இல்லை என்று தள்ளிவிடுகிறீர்கள்.
Tomorrow also the bird will fly over your head.
நாளைக்கும் அந்த பறவை பறக்கலாம்.
Say no.
நீங்கள் இல்லை என்று சொல்லிவிடுங்க.
We have to keep saying no, 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 no.
இல்லை, 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 இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
That is the most important word to tell the devil.
பிசாசுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை உண்டு என்று சொன்னால் நோ, இல்லை.
And after some time,
சில சமயத்திலே
he will realize that some areas he can't tempt you anymore because you have completely finished with it.
ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் அவனால் ஜெயிக்க முடியவில்லை. ஆகவே நீங்கள் அந்த பகுதியில் முடித்து விட்டீர்கள். ஆகவே அவனுக்கு தெரியும் இந்த பகுதியில் சோதிக்க முடியாது.
You struggle, struggle, struggle with it for some time, then you pass.
நீங்கள் அவனோடு கூட போராடி 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 கொண்டே இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள்.
You remember how when you were in first grade you struggled with addition.
நீங்கள் ஒன்றாம் கிளாஸ்ல இருக்கும் பொழுது எப்படி கூட்டல் கணக்கு போடுவதற்கு எவ்வளவு நீங்கள் போராடினீர்கள்.
How much is 4 plus 5?
4 கூட்டல் 5 எவ்வளவு?
To count on your fingers,
1 2 3 4. கையில் கால்ல உள்ள விரல் எல்லாம் எண்ணி எண்ணி பார்க்க வேண்டியிருக்கு.
I got it.
இப்போது வந்து விட்டது.
Do you have to do that now?
இப்ப நீங்க அந்த மாதிரி கையை வச்சு கூட்ட வேண்டியிருக்கா?
No.
இல்லை.
How much is 4 plus 5?
You can 4 கூட்டல் 5 எவ்வளவு?
It became so easy.
எளிதாய் சொல்லி விடலாம்.
But when you were in okay, as I was saying, when the current went, that was not the devil.
நான் ஏற்கனவே சொன்னது போல கரண்ட் போய் விட்டது என்று சொன்னா அது பிசாசுனாலே அல்ல.
That is because the city is trying to save some electricity. It's got nothing to do with the devil.
இந்த பட்டணத்திலே கொஞ்சம் மின்சாரத்தை மிச்சப்படுத்த முடியாது என்கிறார்கள். ஆகவே தான் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டார்கள்.
I don't like to give marks to the devil for anything.
எந்த ஒரு காரியத்துக்கும் பிசாசுக்கு நான் மார்க் கொடுக்கவே விரும்பவில்லை.
Zero.
அவனுக்கு எப்பவும் பூஜ்யம்.
0 0 0.
சாத்தானுக்கு எப்போ நான் கொடுக்க வேண்டிய மார்க்
000. You cannot do anything to me.
எனக்கும் நீ எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது.
If the devil, if God allows you to do something, I will overcome because God will not allow anything too strong for me to come.
பிசாசை என்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு தேவன் அனுமதித்து இருக்கிறார் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக பிசாசை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் தேவன் தானிக்கு மிஞ்சி என்னை சோதிக்க மாட்டார்.
I was saying how addition was difficult for you once, now it is easy.
நான் சொன்னேன் கூட்டல் கணக்கு ஒன்றாம் கிளாஸ் படிக்கும் பொழுது கஷ்டமாக இருந்தது, இப்பொழுது உங்களுக்கு எளிதாய் மாறிவிட்டது.
And then you went to the next class and you studied multiplication. That was really difficult.
அடுத்த வகுப்பு போகும்பொழுது பெருக்கல் கணக்கு, அது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது.
And now if I ask you what is 2 multiplied by 4, you can tell me like that.
இப்பொழுது 4 பெருக்கல் 2 என்று கொண்டால் உடனே சொல்லிவிடுவீர்கள். அதற்கு யோசிக்க மாட்டீர்கள்.
But then you go to higher where many numbers you multiply.
இப்பொழுது பல பெரிய எண்களை நீங்கள் பெருக்கல் செய்ய வேண்டும்.
That also was difficult in the beginning but you learned it.
அதுவும் இப்ப ஆரம்பத்திலே கஷ்டமா இருந்தது, இப்பொழுது எளிதாய் மாறிவிட்டது.
And like that different subjects, physics and chemistry.
இதே போல வித்தியாசமான பாடங்கள், வேதியியல், பௌதிகம்.
But like that we go to higher higher class and finally we get a degree and we get a good job.
இப்படி நாம் மேல் வகுப்பு சென்று 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 நல்ல பட்டம் பெறுகிறோம், நல்ல வேலை கிடைக்கிறது.
At every stage there was a struggle to learn the next thing.
ஆனால் ஒவ்வொரு நிலையிலேயும் அடுத்த நிலையிலே உள்ளதான பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு போராட்டமாக தான் இருக்கிறது.
Some of you got a degree.
உங்களிலே ஒரு சிலர் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள்.
Didn't you struggle at every class?
ஒவ்வொரு வகுப்பிலேயும் உங்களுக்கு போராட்டம் தானே?
Finally, after many many years of struggle, you got a degree.
கடைசியாக எவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் போராடி 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 இப்பொழுது பட்டம் பெறுகிறீர்கள்.
The advantage is you got a job now.
இப்பொழுது அதனுடைய பலன் என்னவென்றால் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்து விட்டது.
Earning your own living, you're not dependent on your parents.
நீங்கள் இப்பொழுது உங்கள் பெற்றோரை சார்ந்திராதபடி நீங்களாகவே உங்கள் சொந்த காலில் நிற்க கற்றுக்கொண்டீர்கள்.
Now you can get married and have a family and have your own home.
அதனுடைய பலன் நீங்கள் இப்பொழுது திருமணமாகி உங்களுக்கென்ற ஒரு குடும்பத்தை ஏற்படுத்த முடியும், வீட்டை ஏற்படுத்த முடியும்.
So everybody understands that.
ஆகவே யாரும் இதை விளங்கிக் கொள்கிறார்கள்.
That's why we work hard in school and college.
ஆகவே தான் பள்ளியிலேயும் கல்லூரியிலேயும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம்.
That's the same in the Christian life.
இதேதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும்.
There are many things I understand today I did not know 50 years ago.
50 ஆண்டுகள் முன்பாக எனக்கு தெரியாத பல காரியங்கள் இப்பொழுது எனக்கு விளங்கி இருக்கிறது.
And there are many things I don't struggle with at all now, it's just easy.
இப்பொழுது பல காரியங்களை நான் போராடுகிறது இல்லை, எளிதாக எனக்கு வந்து விடுகிறது.
But even though I've been a believer 55 years, there are still I'm still in a class waiting for promotion to the next class.
55 ஆண்டுகள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பித்து ஆகியிருந்தாலும் இப்பொழுதும் அடுத்த வகுப்பு போவதற்கு நான் சில காரியங்களிலே போராடிக் கொண்டிருக்கிறேன்.
Because when we pass the final class we become 100% like Jesus Christ.
கடைசி வகுப்பிலே தேர்ச்சி பெறும் பொழுது நாம் 100% இயேசுவை போல மாறிவிடுகிறோம்.
I haven't come there.
நானும் அந்த இடத்துக்கு வரவில்லை.
Paul at the end of his life said I have also not come to the last.
பவுலும் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் சொன்னார் நானும் அடைந்தாயிற்று என்று எண்ணுகிறதில்லை.
But we should not sit in the kindergarten forever.
ஆனால் என்றென்றைக்கும் LKG லே உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது.
See in school there may be 12 classes 1 to 12.
பள்ளியிலே 1 லிருந்து 12 வகுப்பு வரை இருக்கிறது.
Maybe another 3 years for a degree.
அதற்கு பிறகு பட்டம் பெறுவதற்கு இன்னும் 3 ஆண்டுகள்.
Oh 2 years more for a master's degree.
அதற்கு பிறகு முதுகலை பட்டம் பெறுவதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் படிக்க வேண்டும்.
If you include the kindergarten also about 18 years.
அவை LKG யும் சேர்த்தால் மொத்தம் படிக்க வேண்டிய வருஷங்கள் 18 வருஷங்கள்.
But in the Christian life there are 100 classes.
ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில 100 வகுப்புகள் இருக்கிறது.
You got to keep on going.
நீங்கள் ஒரு வகுப்பு முடித்து அடுத்து போய் கொண்டே இருக்க வேண்டும்.
Maybe more than 100. I don't know how many there are still ahead of me.
ஒருவேளை 100க்கும் அதிகமாக கூட இருக்கலாம். எனக்கு மேல் இன்னும் எவ்வளவு பாடங்கள் இருக்கிறது எனக்கு தெரியாது.
But I've decided one thing. I'm going to keep going up.
ஆனால் ஒன்றை நான் தீர்மானித்து விட்டேன். தொடர்ந்து நான் மேல் வகுப்புக்கு போய் கொண்டே இருப்பேன்.
Just like in school how you wanted a promotion every year.
நீங்கள் பள்ளியிலே படிக்கும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்பினது போல.
If some of you failed one year, don't you feel sad? Oh, I failed.
நீங்கள் யாராவது ஒரு வருஷத்திலே தோற்று போய் விட்டால், தவறி விட்டால் உங்களுக்கு துக்கமாக இல்லையா? ஐயோ நான் ஃபெயில் ஆகி விட்டேனே.
You must have the same sadness when you fail in temptation.
அதே போல தான் சோதனையிலே நீங்கள் தோற்று விட்டாலும் அதே துக்கம் உங்களுக்கு வர வேண்டும்.
Oh Lord, I failed there.
ஐயோ நான் இந்த இடத்துல தோற்று விட்டேனே.
I want to do that examination again and pass next time.
மீண்டுமாய் நான் இந்த தேர்விலே நான் தேர்ச்சி பெற வேண்டும்.
I don't think any of you failed 3 years in the same class.
யாராவது ஒரே வகுப்புல 3 வருஷம் ஃபெயில் ஆயிருக்கீங்களா? யாரும் இல்லை என்று நினைக்கிறேன்.
Why should we fail so many times in the same temptation?
ஆகவே அதே போல ஒரே சோதனையிலே போராடி கொண்டே இருக்க கூடாது.
Lord, I want to overcome.
ஆண்டவரே இதை நான் மேற்கொள்ள வேண்டும்.
Overcoming is like passing.
சோதனை ஜெயிப்பது என்பது தேர்ச்சி பெறுவது போல.
It doesn't mean finishing the course, it means I've gone to the next class.
படிப்பே முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல, அடுத்த வகுப்புக்கு நான் போகிறேன் என்று தான் அர்த்தம்.
So you young men, you have overcome the evil one.
ஆகவே வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள்.
So the main thing young people have to concentrate on is overcoming Satan.
ஆகவே வாலிபர்கள் கவனம் செலுத்தக்கூடிய பிரதானமான பகுதி என்னவென்றால் பாவத்தை மேற்கொள்வது.
And we can learn something from the first time that the devil tempted man.
மனிதனை முதலாவது பிசாசு சோதித்தானே, அதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும்.
One or two things.
ஒன்று ரெண்டு காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
Supposing you were there in Adam and Eve's position.
ஆதாம் ஏவாள் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருந்திருப்பீர்களானால்
What can you learn from that for yourself?
உங்களுக்கென்று நீங்கள் என்ன பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்?
How to overcome Satan.
பாவத்தை எப்படி மேற்கொள்வது?
In Genesis 3.
சாத்தானை எப்படி மேற்கொள்வது?
You know the story in Genesis 3.
ஆதியாம் 2 அதிகாரம் கதை உங்களுக்கு தெரியும்.
The devil told Eve disobey God, eat from that. God told you not to eat from that.
ஏவாளை பார்த்து சாத்தான் சொன்னான் நீ தேவனுக்கு கீழ்ப்படியாதே, இந்த விளக்கின கனியை நீ சாப்பிடு என்று சொன்னான்.
And Eve disobeyed.
ஏவாள் கீழ்ப்படியாமல் போனாள்.
It's a very small commandment.
இது மிகவும் சிறிய கட்டளைதான்.
The devil didn't tell Eve, go and slap your husband.
போய் உன் புருஷனை அடி, உதை என்று சாத்தான் சொல்லவில்லை.
Take a stone and hit him on the head.
ஒரு கல்லை எடுத்து அவன் தலையில போட்டு கொல்லு என்று சொல்லவில்லை, அடிக்க சொல்லவில்லை.
He knew that that is all very difficult, he will not, she will not do it.
இதெல்லாம் கஷ்டமான காரியம், ஏவாள் அதையெல்லாம் செய்ய மாட்டாள் என்று சாத்தானுக்கு தெரியும்.
The devil will not tell you go and rob a bank.
அவன் சாத்தான் உங்களை பார்த்து ஒரு பேங்க்ல போய் கொள்ளையடின்னு
சொல்றானே, go and hit that policeman on his head.
அல்லது அங்க போலீஸ்காரங்க தலையில போய் நல்லா அடிப்பா என்று சொல்லுவானா?
The devil won't tell you that.
அவன் அதையெல்லாம் சொல்ல மாட்டான்.
He'll tell you small thing.
சின்ன காரியம் சொல்லுவான்.
Just cheat in this examination.
இந்த பரீட்சையில கொஞ்சம் காப்பி அடி.
You bring some paper in your pocket with the answer and all and copy it down.
சின்ன ஃபார்முலா குட்டியா எழுதி குட்டி பிட் வச்சு அதை கொண்டு போய் எக்ஸாமுக்கு.
Don't do it.
அதை செய்யாதீங்க.
You know, once in Bangalore, my children always had a problem with Hindi. Because we don't speak Hindi at home, that is a difficult subject for them.
வீட்டிலே நாங்கள் ஹிந்தி பேசுவதில்லை, ஆகவே ஹிந்தி பாடம் வரும்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு படிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
So final examination they were all always afraid of Hindi. All the other subjects they could do well.
பட் எல்லா சப்ஜெக்ட்டும் கண்டிப்பா நல்லா செய்துருவாங்க, ஆனா ஹிந்தி வந்து பாடம் பரீட்சை என்று சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்.
Problem for most of the students in the class.
அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளுக்கு ஹிந்தினா கஷ்டம்தான்.
So there are some people who get the paper somehow and sell it.
10,000 rupees, 1,000 rupees, give you the question paper.
So once I heard This question paper is available.
ஒரு மணி நான் கேள்விப்பட்டேன் என்று தெரியும்.
Now I heard this paper is available for so many thousand rupees.
இவ்வளவு ரூபாய் கொடுத்தால் இந்த கேள்வித்தாளை வாங்கலாம் என்று நமக்கு தெரியும்.
Now I want to tell you something.
நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன்.
If somebody comes and gives it to me free.
யாராவது வந்து இந்த கேள்வித்தாளை எனக்கு இலவசமாய் கொடுத்தாலும்.
And your examination is tomorrow.
நாளைக்கு உனக்கு பரீட்சை இருக்கிறது.
I will not show you that question paper.
அந்த கேள்வித்தாளை உனக்கு காண்பிக்க மாட்டேன்.
Even if I get it free, I will not show you.
எனக்கு இலவசமாய் கிடைத்தாலும் உனக்கு காண்பிக்க மாட்டேன்.
I'd rather see you fail than pass by cheating.
ஏமாற்றி பாஸ் பண்ணதை காட்டிலும் ஃபெயில் ஆவது நல்லது.
To get that question paper before the exam is cheating.
ஆகவே தேர்வுக்கு முன்பதாகவே கேள்வித்தாள் எப்படியாவது பெற்று படிப்பது என்பது ஏமாற்றுவது.
Even if somebody gives it to me free.
இலவசமா எனக்கு யாராவது கொடுத்தாலும் சரி.
Then people say.
அப்பொழுது சொல்லுகிறார்கள்.
That so-and-so Hindi teacher, you go to her for tuition, she knows the question paper coming.
இந்த ஹிந்தி டீச்சர் டியூஷன் போனா அவங்களுக்கு பரீட்சைக்கு என்ன கேள்வி வருதுன்னு சரியா தெரியும்.
I will never send you to that Hindi teacher for
tuition. அந்த டீச்சர்ட்ட நான் உங்களுக்கு டியூஷன் அனுப்ப மாட்டேன்.
I'll send you to some other teacher.
நான் வேற ஒரு டீச்சர்ட்ட அனுப்புவேன்.
Because I don't want you to learn a lesson in life that you pass without a struggle.
ஆகவே போராடாமல் தேர்ச்சி பெறலாம் என்ற பாடத்தை நீ கற்றுக்கொள்ள கூடாது.
That is how I brought up my four sons.
எப்படி தான் என் நான்கு மகன்களையும் நான் கொண்டு வந்தேன்.
I said it's better for you to fail. I will pay 1 year's fees, but you learn some values in life.
ஆனால் நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லை, ஒரு வருஷம் ஃபீஸ் நான் கட்டுவதற்கு தயாரா இருக்கேன். ஆனால் நீ சில மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும்.
That's why they are all following the Lord today and serving the Lord.
அது நல்லது தான், இன்றைக்கும் அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறார்கள்.
What does it matter if they fail in 1 year?
ஒரு வருஷம் ஃபெயில் ஆனால் என்ன? அதனால
doesn't matter. I want them to have some spiritual values and to live for God.
ஆனால் ஆவிக்குரிய மதிப்பீடுகளை அவர்கள் கற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
So remember that.
ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
First thing you learn is the devil will tell you to do something small.
சின்ன ஏதாவது ஒரு காரியத்தை தான் சாத்தான் சொல்வான்.
Just take that fruit and eat it. What is there? Small thing.
இந்த கனியை பறித்து நீ சாப்பிடு, அது சின்ன காரியம் தானே.
And the next thing is.
இரண்டாவது காரியம்.
The devil told her. Verse chapter 3 verse Genesis 3:4 you will not die.
நீ சாக மாட்டாய் என்று பிசாசு சொல்கிறான்.
That means
ஆதியாகமம் 3:4
this is the second thing the devil says.
இதே காரியத்தை தான் சாத்தான் சொல்கிறான்.
There is no punishment for sin.
பாவத்துக்கு தண்டனை கிடையாது.
Small thing, you think God will punish you for that?
சின்ன பாவம் செய்தால் அதுக்கு தண்டனை இருக்க போகிறதா?
No, nothing.
இல்லை.
Don't believe that lie of the devil.
இந்த பிசாசுனுடைய பொய்யை நம்ப வேண்டாம்.
There is a punishment even for a small sin.
சின்ன பாவமா இருந்தாலும் அதற்கு ஒரு தண்டனை உண்டு.
But he'll tell you there is no punishment.
ஆனால் சாத்தான் என்ன சொல்வான் என்றால் அதற்கு தண்டனை இல்லை என்று சொல்வான்.
He said nobody is seeing you, don't worry.
யாருமே பார்க்கல, கவலைப்படாத.
Supposing you find some bottle of poison somewhere.
எங்கயாவது ஒரு பாட்டில் விஷம் இருக்கிறதை வைத்துக்கொள்வோம்.
That can kill you.
அது உன்னை கொல்ல முடியும்.
But the devil says see nobody is watching, quickly drink it, nothing will happen.
Hey, யாருமே பார்க்கல, இந்த விஷத்தை எடுத்து குடிச்சிடு, உனக்கு ஒண்ணு நடக்காதுன்னு சொன்னா.
Only if somebody sees you, you will die.
யாராவது நீ குடிக்கிறத பார்த்தா தான் நீ சாவே.
But if nobody sees you, you drink it, poison will not kill you.
யாருமே பார்க்கலன்னா இந்த விஷத்தை குடிச்சிடு, நீ சாக மாட்டேன்னு சொன்னா.
Will you believe that?
நீங்க அதை நம்புவீர்களா?
Yes or no? நம்புவீர்களா? Poison, whether people see you or don't see you, it will kill you.
விஷம் நீங்கள் குடிக்கிறதை யாராவது பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, அது உங்களை கொன்றுவிடும்.
Sin is like that.
பாவம் அப்படித்தான்.
But sometimes you think, oh, nobody is seeing me, so it's okay.
சில சமயத்தில் யாருமே என்ன பார்க்கல, அதனால இந்த பாவத்தை செய்யலாம்னு நினைக்கிறோம்.
When that happens next time.
அடுத்த முறை நடக்கும் பொழுது.
Think of what I told you now.
இப்போது நான் சொன்ன இந்த உதாரணத்தை எண்ணிக்கொள்ள.
You drink poison when nobody is watching you, what happens?
யாருமே பார்க்காமல் இருக்கும் பொழுது விஷத்தை குடித்தால் என்ன நடக்கும்?
Same result, whether see you or they to see you or don't.
யாராவது உங்களை பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, அதே விளைவுதான்.
The devil says nothing will happen.
ஒன்றுமே நடக்காது என்று பிசாசு சொன்னார்.
And he was foolish to believe the devil.
இந்த பிசாசை நம்புவதற்கு ஏவாள் புத்தியீனமானவளாய் இருந்தார்கள்.
So I'm trying to tell you how to overcome Satan.
ஆகவே பாவத்தை எப்படி மேற்கொள்வது என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
First of all, be careful of the small things he tells you. tell a small lie here.
இங்கே சின்ன பொய் சொல்லு என்று சொல்கிறான்.
Serious.
இல்லை, சீரியஸான காரியம்.
You know, if the devil says take a blade and cut your hand just little bit.
ஒரு பிளேடை எடுத்து இந்த கையிலே உள்ள நரம்ப கொஞ்சம் வெட்டிக்கொள் என்று சொல்கிறான்.
Don't cut off the whole hand.
கையை முழுசு வெட்ட வேண்டாம்.
Just little bit.
கொஞ்சம் வெட்டினா போதும்.
Why do you do that?
ஏன் அதை செய்ய வேண்டும்?
Only a mad person will go take a blade and cut his hand.
ஒரு பைத்தியக்காரன் தான் பிளேடை எடுத்து தன்னை வெட்டிக்கொள்வான்.
It's like that small sin.
இதே போல தான் சின்ன பாவம்.
Oh, this is a small lie.
சின்ன பொய்.
Just little bit, just cut it.
கொஞ்சம் வெட்டிங்க.
Say no.
இல்லை என்று சொல்.
The second thing is,
இரண்டாவது,
don't believe the devil when he says nothing will happen, there'll be no punishment.
ஒண்ணுமே நடக்காது, நீ பாவம் செஞ்சா அப்படினு சொல்றானே, அத நம்பாதீங்க.
Okay. What else do we see?
வேற என்ன பார்க்கறோம்?
When we sin, we like to make other people also sin.
நாம் பாவம் செய்யும் பொழுது மற்றவர்களையும் நாம் பாவம் செய்ய வைக்கிறோம்.
See these people who take drugs, they want to give drugs to other people also.
போதை பொருட்களை சாப்பிடுறவங்களை பாருங்கள், அவர்கள் தாங்கள் மட்டும் சாப்பிடுவதில்லை, மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து சாப்பிட வைக்கிறார்கள்.
People who drink want to make other people also drink.
குடிக்கிறவங்களும் அப்படி தான் மற்றவர்களையும் குடிக்க செய்வார்கள்.
You will find in your school and college somebody has a bad habit, they want you also to.
அதே போல தான் ஸ்கூல்லேயும் கல்லூரியிலேயும் யாரோ ஒருத்தர் கெட்ட பழக்கம் இருந்தா உன்னையும் செய்ய சொல்வாங்க.
Nowadays girls in colleges they dress in a very bad way.
இன்றைக்கு கல்லூரியிலே பார்க்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மிகவும் ஆபாசமாக ஆடை உடுத்துகிறார்கள்.
I don't know about Tuticorin but in Bangalore it is very bad.
தூத்துக்குடியை பற்றி எனக்கு தெரியவில்லை, ஆனால் பெங்களூரிலே மிகவும் மோசமாக இருக்கிறது.
Everywhere it is spreading.
எல்லா இடங்களிலும் ஆபாச ஆடைகள் பரவி கொண்டிருக்கிறது.
You know, dressing in a way to tempt men.
ஆண்களை சோதிக்கும்படியாக உடுத்துகிற ஆடைகள்.
You are a Christian, don't dress like that.
நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் அப்படி ஆடை அணிய வேண்டாம்.
A girl must cover herself modestly when
ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய சரீரத்தை நாணமாக உடுத்த வேண்டும்.
Do you know who made the first dress for man?
மனிதனுக்கு முதல் ஆடையை உண்டாக்கியது யார் என்று தெரியுமா?
God.
தேவன்.
Because when Adam sinned, they put some leaves over their body.
ஆதாம் பாவம் செய்த உடனே அவன் வெட்கப்பட்டபடினாலே சில இலைகளை தைத்து உடுத்தி கொண்டான்.
You and I know that leaves will dry up in a few days.
உங்களுக்கு எனக்கும் தெரியும், இலையில டிரஸ் தைச்சு போட்டா ஒரு சில நாட்கள்லயே அது காய்ந்து கருகாகிவிடும்.
Do you think Adam and Eve knew that?
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியுமா?
No.
இல்லை.
Because they were just newly created, they did not know the leaves will dry up.
எல்லாமே புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டது, ஆகவே இந்த இலை ஒரு நாள் அது சருகாகி விடும் என்று அவங்களுக்கு தெரியாது.
They thought, ah, these leaves will remain forever.
இந்த அத்தி இலைகள் என்றென்றைக்கும் இருக்கும் என்று எண்ணினால் அதை ஆடை உண்டாக்கினார்கள்.
And those leaves were such small things.
இந்த இலைகள் எல்லாம் மிகவும் சிறிய இலைகளாக இருந்தது.
So when I see the way some girls dress nowadays, I think of Adam and Eve with those leaves.
சில பெண் பிள்ளைகள் ஆபாசமாய் உடை அணிகிறதை பார்க்கும் பொழுது நான் ஆதாம் ஏவாள் அத்தியலைகளை வைத்து உடை அணிந்தார்கள் அதை தான் எண்ணி பார்க்கிறேன்.
But we read in Genesis 3 God took away those leaves and gave them animal skin that will last forever.
தேவன் என்ன செய்தார் என்றால் அந்த அத்தியலையினால் செய்யப்பட்ட ஆடை எல்லாம் அதை கலந்து விட்டு மிருகத்தினுடைய தோளினால் செய்யப்பட்ட ஆடையை கொடுத்தார், அது என்றைக்கும் இருக்கும்.
Genesis 3:21
ஆதியாகமம் 3:21
that will protect them in the cold and it will last forever.
அது குளிரிலே அவர்களை பாதுகாக்கிறது, அது என்றைக்கும் நீண்ட நாட்களுக்கு உழைக்கும்.
So we have to be careful even about things like that.
இது போன்ற காரியங்களிலே கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
There are many things we can learn from Genesis 3.
இப்படி நாம் பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
Girls who dress modestly will want to make you dress immodestly, will want to make you also dress immodestly.
ஆகவே ஆபாசமாய் ஆடை அணிகிறவர்கள் உங்களையும் அதே போல அணியும்படியாய் சொல்லுவார்கள்.
So many things like that, you know, boys who see dirty pictures will want to show you those dirty pictures also.
அசுத்தமான படங்களை பார்க்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பையன்கள் மற்றவளையும் பார்க்கும்படியாய் தூண்டுவார்கள்.
Just like Eve, okay, I have fallen, let me make Adam also fall.
ஏவாளை போல தான், நான் பாவத்தில் விழுந்து விட்டேன், நான் மட்டுமா ஆதாமும் விழட்டும்.
Yeah, you also eat this, I've eaten it, you also eat it.
நான் இந்த பழத்தை சாப்பிட்டு விட்டேன், நீங்களும் சாப்பிடுங்கள்.
That's the devil.
தான் பிசாசுடைய.
The devil doesn't always come directly himself.
பிசாசு எப்பொழுதுமே நேரடியாக உங்களிடத்தில் வர மாட்டான்.
He came directly to Eve.
ஏவாள் இடத்தில் நேரடியாக வந்தான்.
But to Adam he came through his wife.
ஆகவே ஆதாம் இடத்தில் பிசாசு ஏவாள் மூலமாக வந்தான்.
The devil can come through another person.
மற்ற ஒரு ஆள் மூலமாக பிசாசு உங்களிடத்தில் வர முடியும்.
Make you do something wrong.
சில தவறுகளை செய்ய முடியாது சொல்லுவான்.
So be careful.
ஆகவே கவனமாயிரு.
When other people tell you something.
யாராவது உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னால்
you know God has said don't do it.
அதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
So that's another area where we must be alert to the devil's schemes.
ஆகவே பிசாசுடைய தந்திரங்களுக்கு நாம் இவ்விதமான பகுதிகளிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
Then I want to tell you one more thing.
இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
Once Adam sinned.
ஆதாம் பாவம் செய்த உடனே
after obeying his wife.
மனைவியின் மூலமாக
he when God asked him who did you do this he blamed his wife.
தேவன் கேட்கிறார் இந்த பாவத்தை செய்தாயா என்று கேட்கும் பொழுது இந்த கனியை சாப்பிட்டா என்று சொல்லும் பொழுது ஆதாம் ஏவாளை குறை கூறினார்.
So that is another habit of the devil.
ஆகவே பிசாசுடைய இன்னொரு பழக்கம் இதுதான்.
Blame others.
மற்றவளை குறை சொல்வது.
Don't take the blame yourself.
பொறுப்பை நீ எடுக்காமல் மற்றவன் மீது போடுவது.
Even if you take little bit of the blame put most of the blame on others.
கொஞ்சம் பழியை உனக்கு எடுத்துக்கொண்டு முகாவாசி பழியை மற்றவன் மீது போடுவது.
Little children are like that.
சின்ன பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள்.
You ask him, why did you hit that boy?
சின்ன பையனை பாய் பார்த்து ஏன் பா அவன் அடிச்சே?
He hit me first.
அவன் தான் முதல்ல என்ன
அடிச்சான். Even little children know how to put the blame on others.
சின்ன பிள்ளைகள் கூட மற்றவள் மீது குறை சொல்வது எப்படி என்று கைதேர்ந்தவர்களா இருக்கிறார்கள்.
So if somebody hit you first, can you hit him back?
அவன் யாராவது உன்ன முதல்ல அடிச்சா நீ திருப்பி அடிக்கணுமா?
No, you go and tell daddy about it. Or tell
யாராவது உன்னை அடிச்சா உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லு.
But don't hit him back.
நீ திருப்பி அடிக்க கூடாது.
So this habit of blaming others starts from a very young age.
ஆகவே மிகுந்த சிறு பிராயத்திலேயே மற்றவளை குறை சொல்கிற காரியம் ஆரம்பிக்கிறது.
Even older people.
வயது வந்தவர்கள் கூட வயதிலே முதிர்ந்தவர்கள் கூட.
Maybe 50 60 years old husband will be blaming the wife and wife will be blaming the husband.
50 60 வயது ஆனாலும் கூட கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் குறை சொல்கிறார்கள்.
We can't find the house keys. We can't find the house keys.
நாம்
we cannot find the keys of the house
வீட்ல உள்ள சாவி தொலைஞ்சு போச்சு தேடுறாங்க
and the husband will say to the wife
புருஷர் மனைவி பார்த்து சொல்றார்
I told you so many times you must keep the keys over here
சாவி இந்த இடத்துல வெயி வெயின் எத்தனை தடவை சொல்லிருக்கேன்
and afterwards you discover it is in his own pocket
அப்புறம் பார்த்தா அவரே பாக்கெட்ல வச்சிருப்பாரு
this is what happens
இது நடக்குது
this blaming other people
மற்றவர்களை குறை சொல்வது
we have to stop it
நாம் அதை நிறுத்த வேண்டும்
say lord I'm not going to let the devil make me blame others
ஆண்டவரே மற்றவளை குறை சொல்ல முடியாக சாத்தான் என்னை ஒரு காலம் தூண்டி விட நான் அனுமதிக்க மாட்டேன்
சரி somebody made a mistake and put the keys in some wrong place
யாராவது தவறு செய்து விட்டால் சாவியை தவறான இடத்துல வைத்து விட்டார்கள்
let us together go and search for it
ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தேடுவோமே
just blaming how will it help you to find the key
ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி சாவியை கண்டுபிடிப்பது
first of all search your own pocket
முதலாவது உங்கள் பாக்கெட்டை தேடி பாருங்கள்
you may find it
உள்ளே அங்கே இருக்கலாம்
otherwise search together you'll find it
அல்லது நீங்கள் வேறு இடத்திலே தேடி பாருங்க இருக்கும்
see we all make mistakes
நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம்
sometimes a father can be very strict and blame a child for spilling the milk
சில சமயத்திலே தாப்பன் மிகவும் கண்டிப்பாக இருந்து தன்னுடைய மகனை குறை சொல்லலாம்
for spilling the milk
பால் கொட்டிட்டே
the next day the father will spill his cup of coffee
அடுத்த நாள் அப்பா காபியை கொட்டறாரு
so then he realizes even though I'm so old I can make a mistake
நான் வளர்ந்தவனா இருந்தாலும் கூட நானும் தவறு செய்யறேன் அவர் உணர்கிறார்
so whenever I've spilled a cup of coffee or something
எப்பொழுதெல்லாம் ஒரு காபி தெரியாது காபி கீழே கொட்டி விட்டேனோ
the lord tells me that is to teach you to be merciful to your children when they spill something
இது நான் எதற்கு இதன் மூலமா உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன் உன் பிள்ளைகள் இதே போல ஏதாவது கொட்டும் பொழுது அவர்கள் மீது இரக்கமா இருக்க முடியாக இதை நான் உனக்கு
அனுமதிக்கிறேன்
சொல்லுகிறேன்
to be merciful to other people who make mistakes
தவறு செய்கிற மற்ற இடத்திலே நாம் இரக்கமுள்ளவளா இருக்க கற்றுக்கொள்கிறோம்
we all make mistakes
நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம்
but we are so quick to blame other people when they do something wrong
ஆனால் மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது உடனடியாக குறை சொல்கிறோம்
we do the same thing we don't judge ourselves
ஆனால் நாம் அதே தவறை செய்கிறோம் நம்மை நாமே நியாயந்தீர்ப்பதில்லை
if you want to overcome satan
அவ நீ பாவத்தை சாத்தானை மேற்கொள்ள வேண்டுமானால்
very good habit
நல்ல ஒரு பழக்கம்
judge yourself all the time
எப்பொழுதே உன்னையே நீ நியாயந்தீர்த்துக்கொள்
something goes wrong
ஏதோ தவறாய் போய் விட்டால்
in your house
உன்னுடைய வீட்டிலே
or in your life
அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே
lord
ஆண்டவரே
let me search my heart
என் உள்ளத்தை நான் தேடி
பார்க்க don't blame the devil
பிசாசை குறை சொல்ல வேண்டாம்
like I told you
நான் சொன்னது போல
in the I used to fall off the scooter sometimes
நான் சில நேரத்திலே ஸ்கூட்டர்ல இருந்து விழுந்திருக்கிறேன்
and That's not the devil.
அது பிசாசு அல்ல.
I say, Lord, what are you trying to teach me?
ஆண்டவரே, நீர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்?
And the Lord says, only one thing.
ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன்.
Don't drive so fast.
வேகமாக ஸ்கூட்டர் ஓட்ட வேண்டாம்.
Okay.
சரி.
So if you drive a little slowly, you won't fall.
நீ கொஞ்சம் மெதுவாக ஓட்டினால் விழ மாட்டாய்.
But we forget.
அதுக்கப்புறம் மறந்துடுறோம்.
After one or two years, again you have a fall.
ஒன்றரை வருஷங்கள் கழித்து மீண்டுமாய் ஒரு விழுகை.
It's not the devil.
பிசாசு அல்ல.
Lord, what are you trying to teach me now?
ஆண்டவரே, இப்பொழுது என்ன நீர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்?
Same thing I told you 2 years ago. Don't
drive fast. முன்பு உனக்கு சொன்ன அதே பாடம் தான். வேகமாய் ஓட்டாதே.
Don't blame other people. Don't say, oh, that fellow came in the way, that's why I fell.
அவன்தான் குறுக்க வந்துட்டான், ஆகவே தான் நான் விழுந்தேன். அப்படிலாம் மற்றவளை குறை சொல்ல வேண்டாம்.
Even if he had come in the way, you would not have fallen if you were going slowly.
அவன் குறுக்கே வந்திருந்தாலும் நீ மெதுவாக போயிருந்தால் இடித்திருக்க மாட்டாய், விழுந்திருக்க மாட்டாய்.
So be quick to take the blame.
அவே பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு தீவிரமாயிருங்கள்.
I've seen sometimes on the road when two people collide, car or scooter or anything.
சில சமயத்திலே சாலைகளிலே ரெண்டு பேர் நேருக்கு நேர் மோதி கொள்வார்கள், காரலயோ ஸ்கூட்டரலயோ.
Immediately they'll get up and start shouting at each other.
உடனே என்ன செய்வாங்கன்னா, அந்தால சத்தம் போட ஆரம்பிப்பார், அந்தால இந்தால சத்தம் போட ஆரம்பிப்பார்.
That goes on for a long time on the road.
அந்த சாலையில பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் தாராசாரமா சண்டை போயிட்டே இருக்கும்.
The traffic is all held up because these two people are having an argument.
இந்த ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பின்னாடி traffic ஜாம் ஆயிடும்.
போக்குவரத்து
நெரிசல் ஆகிவிடும்.
You know what I learned to do?
நான் என்ன செய்வேன் தெரியுமா?
I never had any serious collision with anybody.
நான் யார் மீதும் சீரியஸா நான் மோதவில்லை.
Sometimes somebody turns on my scooter, touches his scooter.
சில சமயத்துல யாராவது வேகமா வளைச்சிருப்பாங்க, என் ஸ்கூட்டர் அவங்க ஸ்கூட்டர் தொட்டிருக்கும்.
It's his fault.
அவருடைய தப்புதான்.
But I immediately say, I'm sorry, sir.
உடனே நான் முந்தி கொண்டு சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க, சாரி, என் தப்பு தான் சொல்லிடுறேன்.
And then he feels very important because I asked forgiveness.
Na mannippu ketrane avaru periya aal aayiruvar.
Oh, he says it's okay, you can go. He lets me go. I don't hold up the traffic, nothing.
Avaru paravala neravane mannichitan solittu periya aal mari solittu veruvar. Ippa enna traffic ner pokkuvadhu nerisala undagulla.
What did I lose by saying 2-3 words I'm sorry?
Enna mannichirunga nu solli rendu moonu vaarthigale solluvadhunala naan enna elundhen?
Learn to say I'm sorry, please forgive me.
நான் மறுதுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதற்கு, ஐ எம் சாரி, என்னை மன்னித்து சொல்வதற்கு கேட்டுக் கொள்ளுங்கள்.
If it is not your fault.
உங்களுடைய தவறா இல்லாமல் இருக்கலாம்.
See, supposing you're traveling in a bus.
நீங்கள் பஸ்ல போறீங்க.
And you step back and you accidentally step on somebody's foot behind you.
நீங்க திரும்பும் பொழுது யாரோ ஒருத்தருடைய கால் மேல தரையில காலை வச்சிட்டீங்க.
Should you ask forgiveness or not?
மன்னிப்பு கேட்கணுமா கேட்க கூடாதா?
You can say, I did not do that deliberately.
Na venna senja.
No, don't get into that argument.
Appadila vaakkuvaadam sey aarambikka vendam.
Say, I'm sorry.
Enna mannichirunga.
It's beautiful word, lesson, sentence to learn.
Armiyana oru vaakiyam, kattrukollakoodiya oru vaakiyam.
Have you learned to say it?
Neenga adai kattrukondirgala solluvadharku?
I am sorry.
Enna mannithu vidungal.
Please forgive me.
நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள்.
Like your teachers taught you ABC in kindergarten.
LKG UKGல ABC உங்களுக்கு டீச்சர் கத்து கொடுத்தாங்கல.
I am going to teach you one ABC of the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள ABC நான் இப்போ உங்களுக்கு கற்று கொடுக்கிறேன்.
So like your teacher said.
உங்களுடைய ஆசிரியர் சொன்னது போல.
You repeat after me in Tamil.
நான் சொல்லும் பொழுது திருப்பி சொல்லுங்க.
I am sorry. Say it in Tamil.
தமிழ்ல சாரி தான் சொல்லுவோம்.
சாரி தான் சொல்லுமா தமிழ்ல? சரி. I am sorry. Please forgive me.
என்னை மன்னித்து விடுங்கள்.
You are not all saying it. You have not learned ABC properly.
இன்னும் சரியா நீங்க ABC சொல்லல, கற்றுக் கொடுக்கல. I am sorry. என்னை மன்னித்து விடுங்கள்.
Learned it?
கற்றுக் கொண்டீர்களா?
Sure.
கண்டிப்பா கற்றுக் கொண்டீர்களா?
Can you say that to your parents?
உங்க அப்பா அம்மாவுக்கு அதை சொல்ல முடியுமா?
No.
முடியாதா?
Can you say it to your sister and brother at home?
வீட்ல இருக்க கூடிய உங்க அக்கா தங்கச்சிட்டியோ அல்லது அண்ணன் தம்பிட்டியோ சொல்ல முடியுமா?
அக்காக்கு சொல்ல முடியும், தங்கச்சிக்கு சொல்ல முடியாது. Can you tell your younger sister?
தங்கை கிட்ட சொல்ல முடியுமா? மன்னிப்பு கேட்க முடியுமா?
That is humility.
அங்க தான் உண்மையான தாழ்மை வருகிறது.
To ask forgiveness.
மன்னிப்பு கேட்பதற்கு.
You know, I have asked forgiveness from people who are younger than my younger son.
என்னுடைய இளைய மகனுடைய வயதை காட்டிலும் குறைந்த வயதுடைய உள்ளத்திலே நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன்.
Yeah, I'm sorry, I made a mistake there.
என்னை மன்னிச்சிருங்க, நான் அங்க தப்பு
செஞ்சிட்டேன். I remember once in the church I corrected somebody for something that was wrongly done.
ஏதோ ஒரு காரியத்தை தவறாய் ஒருவர் செய்து விட்டார், ஆகவே நான் அவரை சபையிலே அதை திருத்த வேண்டியிருந்தது.
Then afterwards I discovered it was not his mistake, it was somebody else.
அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சா அது அவருடைய தப்பு இல்ல, வேற ஒருத்தருடைய தப்பு.
So I immediately went to him, young from
boy. வாலிப தம்பி தான்.
I said, I'm really sorry, forgive me.
That's நான் இப்படி நான் தப்பா உங்களை நினைச்சு நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னேன்.
I told the Lord.
ஆண்டவரே சொன்னேன்.
Jesus humbled himself.
ஆண்டவர் தன்னை தானே தாழ்த்தினார்.
I always want to humble myself.
நான் எப்பொழுதுமே என்னை நானே தாழ்த்த விரும்புகிறேன்.
Even a beggar, if I have hurt him by speaking rudely to him, I want to ask forgiveness.
நான் ஒரு பிச்சைக்காரனிடத்திலே நான் காரசாரமாக கடினமாக பேசியிருந்தாலும் கூட அவனிடத்திலேயும் நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன்.
You choose that way.
இந்த வழியை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள்.
Always be ready to ask forgiveness.
எப்பொழுதுமே மன்னிப்பு கேட்பதற்கு ஆயத்தமாக இருங்கள்.
Don't blame others like Adam.
ஆதாமை போல மற்றவளை குறை சொல்ல வேண்டாம்.
Adam blamed Eve, Eve blamed the serpent.
ஆதாம் ஏவாளையும் ஏவாள் சர்ப்பத்தையும் குறை சொன்னார்கள்.
Habit of blaming others is there in men and women.
இந்த குறை சொல்லக்கூடிய பழக்கமானது என்றைக்கிலிருந்து ஆரம்பித்து போய் கொண்டே இருக்கிறது.
So we must give up that.
ஆகவே நாம் அதை விட்டுவிட வேண்டும்.
And we must judge ourselves.
நாம் நம்மை நாமே நியாயந்தீர்க்க வேண்டும்.
I'm not worried by what wrong he did. What wrong did I do?
அவன் என்ன தவறு செய்தான் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என்ன தவறு செய்தேன்?
So look at it like that.
நீங்க அப்படி பார்க்க வேண்டும்.
If there is dirt on his face and dirt on my face, whose face should I wash first?
அவனுடைய முகத்திலேயும் ஒரு அழுக்கு இருக்குது, என்னுடைய முகத்திலேயும் ஒரு அழுக்கு இருக்குது. யாருடைய முகத்தை முதலாவது கழுவ வேண்டும்?
Whose?
யாருடைய முகம்?
Do you go washing other people's faces?
நீங்க போய் மற்றவங்களுடைய முகத்தை எல்லாம் கழுவி விடுவீர்களா?
No.
இல்லை.
You wash your face.
நீங்கள் உங்கள் முகத்தை தான் கழுவுவீர்கள்.
You leave it to him, he can wash his own face.
அவன் முகத்தை அவன் கழுவட்டும், அதை அவனை விட்டுருங்க.
This blaming others is like that.
மற்றவளை குறை சொல்வதும் இப்படி தான்.
Jesus said there's a big log in your eye and you're looking for a speck in somebody.
உடைய கண்ணில் ஒரு உத்திரம் இருக்குது, ஆனா இன்னொருத்தனுடைய கண்ணில் ஒரு தூசி இருக்குது.
So you are young men, you overcome Satan.
ஆகவே வாலிபளாய் இருக்கக்கூடிய நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும்.
You keep doing that for 5 10 15 years.
நீங்கள் 5 10 15 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கும் பொழுது,
say from the age of 20,
20-ஆம் வயதிலிருந்து,
by the time you are 35 years old,
35 வயது உங்களுக்கு ஆகும் பொழுது,
you have overcome the devil so much,
நீங்க எவ்வளவு பிசாசை மேற்கொண்டு விட்டீர்கள்,
that God will make you a spiritual father to other people.
மற்ற மக்களுக்கு உங்களை ஆவிக்குரிய தகப்பனாக தேவன் மாற்றுவார்.
Yeah, he can do that.
ஆம், அவரதை செய்ய அவரால் செய்ய முடியும்.
See, when we started the first CFC church in my home, I was only 35.
CFC சபை முதலாவது எங்களுடைய வீட்டிலே ஆரம்பித்த பொழுது எனக்கு 35 வயதுதான் ஆனது.
But God had trained me for 16 years before that.
ஆனால் அதுக்கு முன்பதாக 16 ஆண்டுகளாக தேவன் எனக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருந்தார்.
I didn't always pass. Some exams I failed.
எப்பொழுதுமே தேர்ச்சி பெற்று கொண்டே இருக்கவில்லை, சில தேர்வுகளில் தோற்று போயிட்டேன்.
But I did it again.
ஆனால் மீண்டும் ஆய் செய்தேன்.
And again.
மீண்டும்
And I passed.
தேர்ச்சி பெற்றேன்.
So God helped me pass. I can't say I passed. God helped me to pass.
நான் தேர்ச்சி பெற்றேன் என்று சொல்வதை காட்டிலும் தேவன் தேர்ச்சி பெற உதவி செய்தார்
என்று. So don't get discouraged if you fail.
ஆகவே நீங்கள் தோற்று போனால்
get up.
சோர்வடைய வேண்டாம். எழுந்து மீண்டும்
ஆய் 100 times
100 முறை தோற்று போனாலும்
get up again and
மீண்டும் ஆய் எழுந்திருங்கள்.
And I want to say to you, God wants to use all of you in Tamil Nadu to serve him.
ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாக உங்கள் எல்லாரும் தேவனுக்கு தேவை.
Okay.
சரி.
Let's repeat our ABC now.
நம்ம ABC திருப்பி சொல்லுமா?
Yes.
சொல்லுமா வேண்டாமா?
Okay.
I am sorry. என்னை மன்னித்து விடுங்கள்.
Okay, now you practice it at home now when you
வீட்ல நீங்க போய் பயிற்சி செய்யுங்கள்.
God bless you.
தேவனை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
I pray that all these young people will and older people will really overcome Satan.
ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே சாத்தானை மேற்கொள்ள முடியாக அவர்கள் வாழட்டும்.
And be useful in your kingdom.
உம்முடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளவர்களாய் மாறட்டும்.
Pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.